الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தாபிஊன்கள் அத்பாஉ தாபிஈன் ஸாலிஹூன்கள் அய்மாக்கள் மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலா ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு வழிபட்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களில் ஒவ்வொருவருக்கும் பெருமதி மிக்க ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டால் மீண்டும் ஒரு தடவை இந்த உலகத்துக்கு யாராலும் வந்து வரவும் முடியாது, வாழவும் முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை. உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களில் நம்மை போல அல்லது பல விடயங்களில் நம்மை விடவும் சிறந்த லட்சக்கணக்கான மனிதர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இங்கே வாழ்ந்துவிட்டு வாழ்க்கை முடிந்தவுடன் இங்கிருந்து போய்விட்டார்கள். அவர்கள் யாரும் திரும்பி வரவும் இல்லை, திரும்பி வரப்போவதும் இல்லை. இங்கு வாழ்கிற காலத்தில் மனிதனுக்கு எவ்வளவு ஆசைகள், எத்தனையோ தேவைகள். யாரை கேட்டாலும் எனக்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது, என்னுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் என்று எல்லோரும் ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய ஆசைகள் முழுமையாக நிறைவேறுவதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷங்களுடைய சரித்திரத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும் நாங்கள் பிறட்டி வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு கதைகளும் சொல்லக்கூடிய உண்மை இதுதான். ஒவ்வொரு மனிதனும் நிறைய தேவைகளுடனும் ஆசைகளுடனும் வாழ்ந்தான். ஆனால் முடிவில் அந்த ஆசைகள் பூர்த்தியாகாமல், அந்த எதிர்பார்ப்புகள் முழுமையாக நிறைவேறாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடையவும் சரித்திரம். இங்கு யாருடைய ஆசைகளும் முழுமையாக நிறைவேற்ற மாட்டாது. மனிதன் என்ற வகையில் அவனுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனால் அவை யாருக்கும் முழுமையாக நிறைவேறி விடுவதில்லை. யாரை பார்த்தாலும், உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுத்து செல்லக்கூடிய யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் அது முழுமையாக நிறைவேறி இருக்க மாட்டாது. நோய் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது என்று நினைத்திருப்பார்கள், நிறைவேறி இருக்க மாட்டாது. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், கவலைகள் வரக்கூடாது, கவலைக்குரிய நிகழ்வுகள் வீட்டில் நடக்கக்கூடாது என்று நினைத்திருப்பார்கள், ஆனால் அது நிறைவேறி இருக்க மாட்டாது. உலகத்தை ஆட்சி செய்தவர்கள், அதிகாரிகளாக இருந்தவர்கள், எத்தனையோ பேர்கள் அந்த அதிகாரம் தமக்கு நிறையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த அதிகாரம் அவர்களை விட்டு போய்விட்டது, அல்லது அதிகாரம் இருக்க அவர்கள் போய்விட்டார்கள். இதுதான் உலக மனிதர்களுடைய சரித்திரம். யாருடைய ஆசைகளும் தேவைகளும் முழுமை அடைவதில்லை. இந்த உலகத்துடைய இயல்பையா படித்தார். முத்தனபி என்ற ஒரு கவிஞர் இருந்தார், ஷாயிருல் அரப், மிக அரபிகளில் மிக திறமை வாய்ந்த ஒரு கவிஞர். அவருடைய வாழ்க்கையை முழுக்க அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் அதிகாரிகளை புகழ்ந்து பாடுவதிலேயே கழிந்து விட்டது. அவர் சில பொழுது அர்த்தமுள்ள, ஆழமான அர்த்தமுள்ள சில கவிகளை பாடியிருக்கிறார். அதில் ஒன்று, அவர் உலகத்தை பற்றி சொல்கிறார், உலகத்துடைய உண்மை நிலையை பற்றி வர்ணிக்கிறார். وَمَا قَضَى أَحَدٌ مِنْهَا لُبَانَتَهُ وَمَنْ تَهَا مِنْهَا أَرَبٌ إِلَّا إِلَى أَرَبِي. இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆசைகளை, தேவைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளவில்லை. இந்த உலகம் எப்படிப்பட்டதென்றால், ஒரு மனிதனுடைய ஒரு தேவை முடிந்தால் அந்த தேவை இன்னொரு தேவையில் முடிவடையும். தேவைகள் முடிவதில்லை, தேவைகள் எங்கு முடிகிறதோ அங்கிருந்து இன்னொரு தேவை ஆரம்பமாகும். சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், எனக்கு ஒரு தேவையுமே இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், எனக்கு ஒரு சொந்த வீடு அமைந்து விட வேண்டும், விசாலமான அழகான நல்ல இடத்தில் ஒரு அழகிய வீடு எனக்கு அமைந்து விட வேண்டும், அது மட்டும் கிடைத்துவிட்டால் உலகத்தில் நிறைவேறுவதற்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று நினைக்கிறார்கள். பிறகு எப்படியோ அவனுக்கு அந்த வீடு அமைந்து விடுகிறது. வீடு எப்பொழுது சொந்தமாகிறதோ அங்கிருந்து இன்னும் எத்தனையோ தேவைகள் ஆரம்பமாகி விடுகின்றன. இப்பொழுது வீட்டை பாதுகாக்க வேண்டும், வீட்டை உடைத்து தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சில மாற்றங்கள் செய்ய வேண்டும். அந்த தேவையை சொல்லி சொல்லியே எத்தனையோ வருஷங்களை கடத்தி விடுவார். சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு வீடும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, திருமணம் ஒன்று மட்டும் நடக்கவில்லை, திருமணம் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எனக்கு வருமானம் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, திருமணம் ஆகிவிட்டால் என்னுடைய ஹாஜத்துகள் எல்லாம் பூர்த்தி ஆகிவிடும், பிறகு எதுவும் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். திருமணம் நடந்து விடுகிறது, அங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தேவைகளுக்கு முடிவே இல்லை. சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு எல்லாமே இருக்கிறது, எனக்கு வருமானத்துக்குரிய ஏதாவது ஒரு வழி, ஒரு சொந்த வாகனம் அமைந்து விட்டால், எனக்கு ஒரு கடை சொந்தமாகிவிட்டால், எனக்கு ஒரு வியாபாரம் கிடைத்து விட்டால் என்னுடைய தேவைகள் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். எப்படியோ அவருக்கு அப்படி ஒரு இடம், ஒரு வாகனம் அமைந்து விடுகிறது, அங்கிருந்து புதிய புதிய தேவைகள் ஆரம்பமாகின்றன. முடிவில்லாத தேவைகள், வேலைகள் என்று அவர் அலுவல்களிலேயே காலத்தை கழிக்க ஆரம்பித்து விடுகிறார். என்னுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டால், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லோரையும் திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் எனக்கு அதற்கு பின்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு உலகத்தை விட்டு போவதாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாஜத் அது மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி சொல்லி எதிர்பார்த்து பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து முடித்த எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டதா? இல்லை. இப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், பேர குழந்தைகளை பார்க்க வேணும், பேர குழந்தைகள் வந்துவிட்டால் இப்பொழுது போவோம் என்று சொல்ல மாட்டார்கள். இல்லை, அவர்களுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும். முடிவில்லாத வேலை, முடிவில்லாத தேவைகள், இப்படியே மனிதர்கள் வாழ்ந்து விட்டு போய்விடுகிறார்கள். உலகத்தில் யாருடைய தேவைகளும் முழுமையாக முடிவடைவதில்லை. இதுதான் உலகம். அன்பான சகோதரர்களே, தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிற நம்முடைய ஆசைகள், நம்முடைய கற்பனைகள் எல்லாம் பூர்த்தியாகிற ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் சொர்க்க வாழ்க்கை. அங்கே போய்விட்டால் மனிதர்களுடைய ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தி அடைந்து விட்டோம். அதற்கு பின்னால் அந்த வாழ்க்கை கிடைத்துவிட்டால் அங்கிருந்து வேறெங்கும் மாற வேண்டும் என்ற எண்ணமே வரமாட்டாது. வேறொரு வாழ்க்கை, வேறு இடத்துக்கு போக வேண்டும், அதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும் என்ற எந்த விதமான ஆசைகளோ எதிர்பார்ப்புகளோ மனிதனுக்கு மீதம் இருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்குமாக மறைத்து வைத்திருக்கிறார். அதை அடைவதற்காகத்தான் நாம் இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய வாழ்க்கை மூமின்களை பொறுத்தவரையில் இது அந்த சுவர்க்கத்தை தயாரிக்கிற இடம். மனிதர்கள் நினைக்கிறார்கள் நிறைய பணம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், பணம் இருக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் அதிகமானவர்களுடைய எண்ணம். எப்படியாவது நிறைய பணத்தை சேகரித்துக் கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் பெற்றோர்களை பாருங்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எவ்வளவு செலவழித்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நிறைய பணம் வருகிற ஒரு ஒரு வழியை காட்டி கொடுத்து விட வேண்டும், ஏற்பாடு செய்து கொடுத்து விட வேண்டும். நினைக்கிறார்கள் பணம் வருகிற ஒரு வழியை மகனுக்கு காட்டி கொடுத்து விட்டால் அதற்கு பின்னால் அவனுக்கு கவலையே இல்லை, சந்தோஷமாக இருந்து விடுவான், வாழ்க்கை வெற்றி அடைந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். பெண் பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் என்னுடைய மகள்மார்கள் எல்லாம் பெரியவர்களானதும் நிறைய பணம் இருக்கிற அல்லது நிறைய பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு மருமகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் அவள் சந்தோஷமாக இருந்து விடுவாள், வாழ்க்கை அதற்கு பின்னால் அவர்களுக்கு இன்பமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். திருமணம் என்று வந்தாலே முதலாவது யோசிக்கிறார்கள் இந்த வாலிபனுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கிறது, பணம் இருக்கிறதா இல்லையா, தற்பொழுது பணம் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் இவருக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். பணம் பணம் பணம், பணம் கிடைத்து விட்டால் எல்லாமே ஆகிவிடும் என்று நினைக்கிறார்கள். தொழில்களுக்காகவும் பணத்தை பெறுவதற்காகவும் பணத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் பணம் வரக்கூடிய வழிகளை தேடுவதற்காகவும் உலகமெல்லாம் மனிதர்கள் என்னென்ன வகையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது பணம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, வெறும் பணத்தை சேர்ப்பது, பணத்துக்குரிய வழிகளை ஆக்கிக் கொள்வது, இதுதான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் அல்ல. இந்த வாழ்க்கைக்கு உண்மையான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது, அந்த வாழ்க்கை பெருமதியானதாக கழிந்துவிட வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பிகத்ரி மா தஹ்சனு லித்துன்யா, நீங்கள் உலகத்துக்காக எந்த அளவு கவலைப்படுவீர்களோ كذلك يخرج هم الاخره من قلبك, அந்த அளவு ஆகரத்தை பற்றிய கவலை உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியில் போய்விடும். ஒரு மனிதனுடைய கவலை, உலகத்தை பற்றிய கவலை 100%, அவனுக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கவலை, பணம், வீடு, தொழில், வசதி வாய்ப்பு, சாப்பாடு, குடிப்பு, பெண்கள், குடும்பம், நண்பர்கள், இப்படி இருக்குமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் 100% ஆகரத்தை பற்றிய சிந்தனை வெளியேறிவிடும். அவருக்கு ஆகரத்தை பற்றிய சிந்தனை வரவே வராது. என்னுடைய சுவர்க்கம் என்ற எண்ணம் அவருக்கு வரவே வராது. இது ஒரு பெரும் நோய், ஹம்முத்துன்யா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்று, لا تجعل الدنيا اكبر همنا, يا الله உலக கவலையை, உலகத்தை பற்றிய அந்த கவலையை என்னுடைய கவலைகளில் எல்லாம் மிகப்பெரும் கவலையாக நீ ஆக்கிவிடாதே. பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் 80% உலகத்தை பற்றி கவலைப்படுகிறார், கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவனுக்கு ஆகரத்துடைய சிந்தனை வருகிறது என்றால் ஆகரத்தை பற்றிய கவலையில் 80% உள்ளத்திலிருந்து போய்விடும். நீங்கள் ஆகரத்துக்காக எவ்வளவு கவலைப்படுகிறீர்களோ கதாலிக்க யஃக்ருஜு ஹம்முத் துன்யா மின் கல்பிக், அதே அளவு உலகத்தை பற்றிய கவலை உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியில் போய்விடும். உலக கவலைகளை இல்லாமலாக்கி உலகத்தில் எப்பொழுதுமே சந்தோஷமாக திருப்திகரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய வழி எங்களுடைய உள்ளத்தில் ஆகரத்தை பற்றிய கவலை வந்துவிட வேண்டும். ஆகரத்துடைய கவலைகள் அதிகரிக்க 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 நம்முடைய உள்ளங்களில் இருந்து உலகத்தை பற்றிய கவலைகள் குறைந்து கொண்டு போகும். வெளிநாடு செல்கிறார்கள் சம்பாதிப்பதற்காக, கஷ்டப்பட்டு கடனாளியாகி நிறைய பிரச்சனைகளுடன் சகோதரர்கள் வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்புகளுக்காக வேண்டி செல்கிறார்கள். அங்கே போய் நேரங்களை வீணாக்காமல் இரவு பகல் என்று பார்க்காமல் உழைக்கிறவர்கள் யார் என்றால், தாய் நாட்டை பற்றிய ஞாபகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான். சிலர் இந்த நாட்டை விட்டு சென்றார்கள், அவர்கள் அத்துடன் குடும்பத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் இந்த நாட்டுக்கு திரும்பி வருகிற எண்ணமே இல்லை. இப்பொழுது அவர்கள் அங்கே போய் அங்கிருக்கிற சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு குடும்பத்தை விட்டு சென்றவர்கள், கஷ்டங்களை பார்த்து விட்டு உறுதியுடன் சென்றவர்கள் கடைசி வரைக்கும் உழைக்கிறார்கள். இரவு பகல் என்று பார்க்காமல் உழைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், எனக்கு 2 வருஷம் அவகாசம் கிடைத்திருக்கிறது, இந்த காலம் முடிந்துவிட்டால் நான் அங்கே போக வேண்டும், என்னுடைய குடும்பம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, என்னுடைய நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள், என்னுடைய முன்னேற்றத்தை பார்க்க போகிறார்கள், எனக்கு காணி வாங்கப்பட்டிருக்கிறது, வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்கே போய் நான் குடியேறப் போகிறேன் என்ற அந்த ஞாபகம் அவனை விடாமல் உழைக்க வைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய சொந்த இடம் இந்த உலகம் அல்ல, இந்த பூமி அல்ல. அல்லாஹ் நாடியிருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இங்கேயே, அவர்களுடைய வாழ்க்கையை இங்கேயே ஆரம்பித்திருப்பார், இங்கேயே படைத்து இங்கேயே வாழ வைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி செய்யவில்லை. அவர்களை சுவர்க்கத்தில், அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை சுவர்க்கத்தில் வாழ வைத்தார். பிறகு அங்கிருந்து அல்லாஹ்வின் ஏற்பாட்டினால் இந்த உலகத்துக்கு குல்லஹ்பிதூ மின்ஹா ஜமீஆ, உலகத்துக்கு அவர்கள் இறக்கி வைக்கப்படுகிறார்கள். ஏன் இந்த உணர்வு இருக்க வேண்டும், இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம், நாம் எல்லாம் சுவர்க்கத்துக்குரியவர்கள், திரும்பி அங்கே செல்ல வேண்டியவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன உணர்வுகள் இருந்ததோ அத்தனையும் அவர்களுடைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. உள ரீதியான உணர்வுகளாக இருக்கலாம், அல்லது உடல் ரீதியான உணர்வுகளாக இருக்கலாம். அவர்களுக்கு எது இருந்ததோ அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை சுவர்க்கத்தில் இருந்து பிறகு எங்கே அனுப்பியிருக்கிறார். நம்முடைய நாம் போய் சேர வேண்டிய இடம், நமக்கு நிம்மதி அளிக்கிற இடம் அது சுவர்க்கத்தில் தான் இருக்கிறது. சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நபிமார்கள் அல்ல, அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படவில்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களை ஈமான் கொண்டு அவருடைய பேச்சுக்களை கேட்டு நடந்தவர்கள். மறைவான விஷயங்கள் எதையும் அவர்கள் பார்த்தவர்கள் அல்ல, ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை கியாமத் வரைக்கும் மனிதர்களுக்கு, வரக்கூடிய மனிதர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காக தயார் செய்தார். அவர்கள் நபிமார்களாக வஹியையும் மலக்குகளையும் பார்த்தவர்களாக இருந்தால் பின்னால் வருகிற மனிதர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் அற்புதங்களை பார்த்தவர்கள், அவர்கள் மலக்குகளை பார்த்தவர்கள், அவர்களுக்கு வஹி வருகிறது, நம்மை பொறுத்தவரையில் அப்படியெல்லாம் இல்லை, நமக்கு அதுபோல ஆக முடியாது என்று நினைத்து பின்வாங்கி விடுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மனிதர்கள் இருந்து அவர்களை தெரிவு செய்து, பல குடும்பங்கள் பல வகையினர்கள் இருந்து அவர்களை தெரிவு செய்து கியாமத் வரைக்கும் அவர்களை முன்மாதிரி மிக்க ஒரு சமூகமாக ஆக்கினான். அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள், தொழில் செய்திருக்கிறார்கள், திருமணங்கள் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தைகள் செல்வங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் உலகத்துக்காக வாழவில்லை. ஆகரத்துக்காக வாழ்ந்தார்கள், சுவர்க்கத்துக்காக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. நான் எப்பொழுது என்னுடைய ஹபீபை சந்திக்க போகிறேன், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழர்கள், சாபிகூனல் அவ்வலூன் ஆரம்ப காலத்து சஹாபாக்களை நான் எப்பொழுது சந்திக்க போகிறேன் என்ற ஆவலிலே அவாவிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்தார்கள், உலகத்தில் எல்லாமே செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ஆகரத்துக்குரியதாக இருந்தது. உலக வாழ்க்கையை எப்படியோ கடத்தி சென்று விட்டார்கள். இங்கே பெரும்பெரும் செல்வங்கள் நம்முடைய பேரில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படவில்லை, பெரும்பெரும் சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. தேவைக்கு எதுவோ அது. இந்த உலகத்தில் மனிதன் அனுபவிக்கிற விஷயங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை தாண்டி யாரும் எதையும் அனுபவித்து விட முடியாது. சாப்பாடு இன்பமானதுதான், ஆனால் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை மீறி எந்த ஒரு மனிதனும் சாப்பாட்டின் இன்பத்தை அனுபவித்து விட முடியாது. அதை மீறி அனுபவிக்க போனால் நேர் மறுபக்கமாக மாறிவிடும். அதே சாப்பாடு தீங்குக்கு காரணமாக அமைந்துவிடும். இது போல உலகத்தில் என்னென்ன இன்பங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவற்றை அனுபவிப்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை மீறி மனிதனால் அனுபவித்து விட முடியாது. நாம் சேர்க்கிற செல்வங்கள் எல்லோருக்கும் ஆசை, நிறைய செல்வங்களை சேர்க்க வேண்டும். ஆனால் உண்மையில் கையெட்டுகிற தூரத்திலே இருக்கிற செல்வங்களை மட்டும்தான் மனிதனால் உண்மையாக அனுபவிக்கலாம். வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், கையெட்டுகிற தூரத்திலே இருக்கிறதை மட்டும்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார், அவனுக்கு மிக தூரத்தில் அல்லது வெளிநாட்டில் அல்லது உள்நாட்டில் மிக தூரத்தில் பல ஏக்கர் கணக்கு மிக பெருமதிமிக்க ஒரு காணி இருக்கிறது. அதை அனுபவிக்க நினைத்தால் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள், இரண்டு நாள், மூணு நாள், கூடினால் ஒரு 10-20 நாள்கள் போய் இருந்து விடலாம். ஆனால் அனுபவிக்கிற இன்பங்களை விடவும் அவனுடைய தலையில் அதனுடைய பாரம் தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கோடிக்கணக்கு செலவழித்திருப்பான், ஆனால் அவனால் அனுபவித்துக் கொள்ள முடியாது. ஒன்றோ இங்கு இருக்க வேண்டும், இல்லையா, இல்லை என்றால் அங்கு இருக்க வேண்டும். கோடிக்கணக்கு செலவழித்து பல ஏக்கர்களை வாங்கி இருப்பார், ஆனால் அதை யார் யாரோ அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அது அங்கே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அங்கு துப்புரவு பணியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்கள் வாழ்நாள் பூராவும் எந்த கவலையும் இல்லாமல் அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நமக்கு சொந்தமாக இருக்கிறது என்ற திருப்தி மட்டும் நமக்கு இருக்கும். ஆனால் மரண நேரத்தில் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை பற்றி ஒரு மௌத்தாகிற மனிதர் கவலைப்படுவது போல வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். மௌத்தாகிற சக்ராத்துல இருக்கிற ஒரு மனிதருக்கு செய்ய வேண்டிய சில சுண்ணத்தான விடயங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான், பக்கத்துல இருந்து யாராவது ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மிக மிருதுவாக மெதுவான சத்தத்தில் களிமா சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதை கேட்டு அவராக விரும்பி களிமா சொன்னால் அது அவருடைய பாக்கியம். களிமா சொல்லுங்கள் என்று கூட அங்கே அவரை வற்புறுத்தக்கூடாது. இதை யார் செய்ய வேண்டும்? உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், இதை செய்வதற்கு அருகதையானவர்கள் யார் செய்ய வேண்டும் என்றால், யாரு அந்த மௌத்தாக போகக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய சொத்துக்களுக்கு வாரிசாக வர மாட்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் செய்வதுதான் சிறந்தது. மகன் அல்ல, மகன் வாரிசு, சொத்துக்களில் பங்கு இருக்கிறது. மனைவி அல்ல, சொத்தில் பங்கு இருக்கிறது. அவர்கள் அல்லாத வேறொருவர், இதற்கு என்ன காரணம்? யாருமே இல்லை என்றால் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், அப்படி இல்லை என்றால் வெளிநபர்கள் தான் இதற்கு பொருத்தமானவர்கள் என்று சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், மனிதன் தன்னுடைய மரண நேரத்தில் கடும் கவலையில் இருப்பான். இவ்வளவு சொத்துக்களை நான் கஷ்டப்பட்டு சேகரித்தேன், இவ்வளவு பணம், இத்தனை வாகனம், இப்பொழுது எனக்கு மரணமா? நான் யாருக்காக விட்டு செல்கிறேன்? வாழ்க்கையில் வராத கோபங்கள் எல்லாம் அந்த நேரத்திலே வர ஆரம்பிக்கும். தன்னுடைய மகன் கலிமா சொல்லும் பொழுது அவருக்கு சில வேளை சந்தேகமும் கோபமும் வரலாம். இவ்வளவு காலம் என்னுடைய அன்பாக இருந்துவிட்டு இப்பொழுது என்னுடைய சொத்துக்களை பெறுவதற்காக என்னுடைய மரணத்தை எதிர்பார்க்கிறான். அதனால்தான் பக்கத்திலிருந்து இவன் கலிமா சொல்கிறான் என்று இவருக்கு சில பொழுது கோபம் வந்துவிடும். மார்க்க விஷயத்தில் பலமான ஒருவராக இருந்தால் இந்த நிலை வரமாட்டாது. அப்படி இல்லை என்றிருந்தால் சொத்துக்களை சேகரித்தவர்களுக்கு கடுமையான ஆத்திரம் வருகிற நேரம். சஹாபாக்கள் முன்மாதிரியானவர்கள், வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள், அவர்கள் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் தேவை என்ற இடத்தில் வைத்திருந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் எனக்கு என்னுடைய கையினாலே ஒரு வீட்டை கட்டிக்கொண்டேன். அந்த வீடு எப்படி இருந்தது? யுகின்னுனி மினல் மத்தர் வயுஸில்லுனி மினல் ஷம்ஸ், மலையிலிருந்து என்னை பாதுகாக்கும், வெயில் படாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை என்னுடைய கையினாலேயே நான் கட்டிக்கொண்டேன். அந்த வீட்டை கட்டுவதற்கு எந்த மனிதனும் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அழகாக வாழ்ந்தார்கள், பெரிய வியாபாரி, ஆனால் தன்னுடைய தேவைக்கு வீட்டை அமைத்துக் கொண்டார்கள். தனக்கு மற்றவர்களுடைய பார்வைக்கு அல்ல, மற்றவர்களுடைய திருப்திக்கு அல்ல, என்னுடைய தேவைக்கு எப்படிப்பட்ட வீடு வேண்டும் அவர்களுடைய கையாலே அமைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது என்ன குறைந்து விட்டது அவர்களுக்கு? அவர்களுடைய புகழை நானும் நீங்களும் மட்டுமல்ல இந்த உலகமே சேர்ந்தாலும் அழித்துவிட முடியாது. உலகம் பேசிக்கொண்டுதான் இருக்கும். உலகம் அவர்களுக்கு ரழியல்லாஹு அன்ஹு என்று கியாமத் வரைக்கும் துஆ செய்து கொண்டுதான் இருக்கும். இதை என்னாலோ உங்களாலோ எவராலும் நிறுத்திவிட முடியாது. உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பாட்டு சுஃப்ராவில் எப்பொழுதும் இரண்டு கறிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கை எப்படி கலீபாவாக இருந்தவர்கள் ஒரே ஒரு கறியுடன் தான் சாப்பிடுவார்கள், இரண்டு கறிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மகனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு செல்கிறார்கள், அங்கே இரண்டு கறி வாப்பாவுக்காக ஏதோ மேலதிகமாக சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே கையை உயர்த்தி விட்டார்கள், நான் சாப்பிட மாட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பொழுதும் இரண்டு கறிகளை சேர்த்து சாப்பிட்டதில்லை, நான் சாப்பிட மாட்டேன் என்று கைகளை உயர்த்தி விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை கண்டால் இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? நரகவாசிகளை பார்த்து சொல்லுவான், உங்களுடைய இன்பங்களை எல்லாம் உலகத்தில் நீங்கள் அனுபவித்து முடித்து விட்டீர்கள், இப்பொழுது உங்களுக்கு எந்த இன்பமும் மீதமாக இல்லை. இந்த ஆயத்தை சொல்லி சொல்லி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சமாதானப்படுத்த குடும்பம் சேர்ந்து அவர்களை சமாதானப்படுத்துகிறார்கள். நாம் எல்லாம் கறி போதாது என்று சண்டை பிடிப்போம், நம்மை சமாதானப்படுத்த வேண்டும். நேரம் கிடைக்கல, அவசரமாக செஞ்சிட்டோம், மன்னிச்சு கொள்ளுங்க என்று நம்மை மக்கள் போதாது என்று சமாதானப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இரண்டு கறிகளை சமைத்து விட்டு சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறார்கள். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுடைய கவர்னர். ஷாம் என்பது அந்த காலத்தில் ஜோர்டான், உர்துன், பிலஸ்தீன், கின்சரீன் இந்த மாதிரி பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதிதான் ஷாம். இப்பொழுது இருக்கிற சிரியா அது ஒரு பகுதி, திமஷ் அதில் ஒரு முக்கியமான நகரம். அத்தனைக்கும் கவர்னராக அந்த பகுதியில் ஒரு அரசர் போல இருக்கிறவர் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம். ஆட்சி அலுவலர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக மதீனாவிலிருந்து பயணம் செய்து ஷாமுக்கு செல்கிறார்கள். கவர்னரை சந்திக்கிறார்கள். அங்கே இருக்கிற நாட்டு ஊரில் பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் பார்த்து முடிந்ததற்கு பின்னால் கடைசியாக சொல்கிறார்கள், தளபதியை பார்த்து கவர்னரை பார்த்து சொல்கிறார்கள், இப்பொழுது என்னுடைய மனசு சொல்கிறது அபு உபைதா, உங்களுடைய வீட்டை நான் ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுமாறி போய்விட்டார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய வீட்டை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என்னுடைய வீட்டை பார்த்தால் உங்களுக்கு அழுவதை தவிர வேறொன்றும் இருக்க மாட்டாது. இல்லை, பார்த்தேயாக வேண்டும். அடம்பிடித்தான், உங்களுடைய வீட்டை நான் ஒரு தடவை பார்த்தேயாக வேண்டும். சரி என்று சொல்லி அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். செல்கிறார்கள், செல்கிறார்கள். திமஷ்கில் மனிதர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளும் இடங்களும் முடிந்துவிட்டன. வெளியில் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். எங்கே கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள் அபூ உபைதா? சொன்னார்கள், கொஞ்ச தூரம்தான் என்று சொல்லி ஊருக்கு வெளியில் கூட்டிக் கொண்டு போய் ஒரு குடிசைக்கு பக்கத்தில், ஈச்ச ஓலைகளால் செய்யப்பட்டிருந்த ஒரு குடிசைக்கு பக்கத்தில் நிறுத்துகிறார்கள். அந்த காலத்தில் இந்த ஷாமுடைய ஊர்கள் சாதாரணமான ஊர்களாக இருக்கவில்லை. கலாச்சாரத்திலும் செல்வத்திலும் முன்னணியில் இருந்த ஒரு நாடுகள் அந்த ஊர்கள். இவர்கள் குடிசையில் வாழ்கிறார்கள். சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இதுதான் வீடு. உள்ளுக்கு போய் பார்க்கிறார்கள், நாலா பக்கம் பார்க்கிறார்கள், எந்த சாமான்களும் இல்லை. கண்ணுக்கு பட்டது ஒரு முசல்லா மட்டும்தான். அபு உபைதா, இங்கு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? ஒரு சாமானையும் காணும். சொன்னார்கள், இது என்னுடைய முசல்லா. பகல் காலங்களில் நான் இதை தொழுகைக்கு பயன்படுத்துகிறேன். இரவாகிவிட்டால் இதையே விரித்து நான் தூங்கிக் கொள்கிறேன். கையை விட்டார்கள் கூரையில். கூரையில் இருந்து ஒரு கோப்பையை எடுத்தார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய சாப்பாட்டு பீங்கான் இது, என்னுடைய சாப்பாட்டு பாத்திரம். அதை எடுத்து பார்க்கிறார்கள், அதிலே தண்ணீர். அந்த தண்ணீரில் சில ரொட்டி துண்டுகளை ஊற வைத்திருக்கிறார்கள். சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இங்கு நான் அலுவல்களை பார்க்கிற காரணத்தினால், அரசாங்க அலுவல்களை பார்க்கிற காரணத்தினால் சாப்பாடு சமைப்பதற்கு எனக்கு நேரமில்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணிடத்திலே சொல்லி மூன்று நாட்களுக்கு தேவையான அந்த ரொட்டிகளை நான் சமைத்து எடுத்துக் கொள்கிறேன். ஆரம்ப நாட்கள் அல்லது மிருதுவாக இருக்கும் அதை சாப்பிட்டு விடுவேன், கடைசியாகும் பொழுது காய்ந்து விடும். அதனால் அந்த ரொட்டி துண்டுகளை நான் காலையில் செல்லும் பொழுது தண்ணீரில் ஊற போட்டுவிட்டு நான் போய்விடுவேன். இரவில் வந்து தூக்கத்துக்கு முன்னால் அதை எடுத்து சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடுகிறேன். அப்போ உபைதா அவர்களே, நீங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறீர்கள், நீங்கள் மாறவில்லை என்று சொன்னார்கள். அமீனு ஹாதிஹில் உம்மா இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனன் வ அமீனு ஹாதிஹில் உம்மா அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள், இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர். உங்களுக்கு நம்பிக்கையாளர் வேண்டுமாக இருந்தால் அபு உபைதாவை தேடிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்படி இருந்து என்ன குறைந்து விட்டது? அந்த நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டவர் அபு உபைதா. வாழ்க்கை இப்படி இருந்தது. அன்பான சகோதரிகளே, நாம் சேகரித்த பணமும் செல்வங்களும் அல்ல எங்களுடைய மரியாதையையும் கண்ணியத்தையும் உலகத்தில் நிலைக்க வைக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நாம் ஆகரத்துக்காக வாழ வேண்டும், உலகத்துக்காக அல்ல. பணம் எங்களுடைய எங்களை அல்லாஹு தஆலா செல்வந்தனாக ஆக்கினான். எங்களில் பலர் பிறக்கும் பொழுது செல்வந்தர்களாக பிறந்தவர்கள் அல்ல. நம்முடைய பெற்றோர்கள் செல்வந்தர்கள் அல்ல. அல்லாஹ் செல்வத்தை தந்தான், நாங்கள் செல்வந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் செல்வந்தர்களாக வாழ்வார்களா? அவர்களுடைய வாழ்க்கை ஏழ்மையுடன் இருக்குமா? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. என்னாலும் உங்களாலும் முடியாது அவர்களை செல்வந்தர்களாக வாழ வைக்க. முடியுமானதை செய்வோம். வாழ்க்கையே குழந்தைகளுக்கு என்று அர்ப்பணித்து விடக் கூடாது. நாம் இன்று அவர்களுக்காக செய்கிறோம். நாம் நினைக்கிறோம் என்னுடைய அஞ்சு பிள்ளைகளும் பக்கத்து பக்கத்து வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடனே இருக்க வேண்டும் என்று நினைத்து முழு வாழ்க்கையையும் அவர்களுக்காக அர்ப்பணித்து விடுகிறோம், தியாகம் பண்ணி விடுகிறோம், அழித்து விடுகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் பிறந்த காலத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாப்பா செய்ததை விடவும் சிறப்பாக நான் செய்து கொடுக்க வேண்டும். அவர்களும் வாழ்க்கையை முழுமையாக அழித்து விடுகிறார்கள். இப்படியே நம்முடைய பரம்பரை பரம்பரையாக பணம் சொத்து சேர்ப்பதிலும் அவருக்கு இவருக்கு என்று சொல்லி வீடுகளை அமைத்து கொடுப்பதிலும் குழந்தைகளுக்கு வீடுகளை அமைத்து கொடுத்து செல்வந்தர்களாக வாழ வைக்கும் வேண்டும் என்பதிலும் வாழ்க்கையை கடத்தினால் நாம் எல்லாம் குடும்பங்களாக சேர்ந்து சுவர்க்கத்தில் வாழ்கிற பாக்கியத்தை இழந்து விடுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். குடும்பம் குடும்பமாக சந்தோஷமாக சுவர்க்கத்தில் வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம், வாழ்க்கையின் நோக்கத்தை ஆகிரத்தை நோக்கி திருப்புவோம், சுவர்க்கத்தை நோக்கி திருப்புவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. வாஹிரு தஆவானா.